தீர ஜீவன் விட்ட ஜீவனுள்ள தேவனே,
ஜீவனுள்ள தேவனே,
இயேசுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம, 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 ஸ்தோத்திரம்.
வேத ஆராய்ச்சி அன்பர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். நேயர்களே, வேதம் நம்மை எச்சரிக்கும் ஸ்தம்பமாகவும் நம் வாழ்விற்கு வழிகாட்டும் கலங்கரை விளக்காகவும் உள்ளது. இத்தகைய வேதத்தை நாம் ஆராய்வோமா?
கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதரனை சகோதரியே, தொடர்ந்து இன்று நாம் எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். முதலாவதாக எரேமியா 25 அதிகாரம் 15, 16, 17 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் என்னை நோக்கி, நான் உன்னை அனுப்புகிற ஜாதிகள் குடித்து நான் தங்களுக்குள் அனுப்பும் பட்டயத்தால் அவர்கள் தள்ளாடி புத்தி கெட்டு போகும்படிக்கு இந்த உக்கிரமாகிய மதுபானத்தின் பாத்திரத்தை நீ என் கையிலிருந்து வாங்கி அவர்கள் எல்லாருக்கும் அதிலே குடிக்க கொடு என்றார். அப்பொழுது நான் அந்த பாத்திரத்தை கர்த்தருடைய கையிலிருந்து வாங்கி கர்த்தர் என்னை அனுப்பின எல்லா ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தேன். இந்த தீர்க்க தரிசனம் கொடுக்கப்படும் முன்னர் நேபுகாத் நேச்சாரால் யோயாக்கீமும் பிரபுக்களும் வீரர்களும் பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டார்கள். சிதேக்கியாவின் கீழ் எருசலேமிலே தங்கியிருந்தவர்கள் பாபிலோனுக்கு வரி செலுத்திக் கொண்டிருந்தார்கள். மொத்தத்தில் யோசியாவிற்கு பின் வந்த எல்லா ராஜாக்களும் தீமையானவர்களே. ஆகவே எரேமியா இவர்களுக்கு எதிராக இறுதியான தேவ நியாய தீர்ப்பை தீர்க்க தரிசனமாக கூறிக்கொண்டிருந்தார். நேபுகாத் நேச்சார் இந்த ஜனங்களுக்கு எதிராக வந்து எருசலேமை அழித்து ஜனங்களை சிறைப்படுத்தி செல்லுவான் என்று முன் அறிவித்தார். ஒரு சிறு கூட்ட ஜனங்களே எருசலேமிலே மீதியாயிருப்பார்கள். இந்த சிறைப்பிடிப்பு 70 ஆண்டுகள் நீடிக்கும் என்றும் எரேமியா கூறினார். ஆனால் இதோடு எரேமியாவின் தீர்க்க தரிசன ஊழியம் முடிவுக்கு வந்துவிடவில்லை. நாம் பார்க்கிற இந்த வசனங்களிலே தேவனுடைய கோபத்தை ஒரு அருமையான உருவகத்தை கொண்டு விளக்குகிறார். மதுபானத்தின் பாத்திரத்தை கொண்டு என்று அந்த செய்தி சொல்லப்படுகிறது. அநேக தீர்க்க தரிசிகள் இந்த உருவகத்தையே பயன்படுத்தியிருக்கிறார்கள். மனிதர்கள் தொடர்ந்து பாவம் செய்து கர்த்தருக்கு விரோதமாக கலகத்தில் ஈடுபடுவதை குறித்து அவர்கள் அவ்வாறு பேசியிருக்கிறார்கள். எரேமியா 25:18 பாருங்கள். எருசலேமுக்கும் யூதாவின் பட்டணங்களுக்கும் அதன் ராஜாக்களுக்கும் அதன் பிரபுக்களுக்கும் அவர்களை இந்நாளில் இருக்கிறபடி வனாந்தரமும் பாழும் இகழ்ச்சிக்குறியாகிய ஈசல் போடுதலும் சாபமும் ஆக்கி போடும்படி குடிக்க கொடுத்தேன். இந்த வசனத்திலும் இதனை தொடர்ந்துள்ள வசனங்களிலும் மதுபானத்தின் பாத்திரத்தில் குடிக்கப் போகிற தேசங்களை பட்டியலிடுகிறார். இங்கே முதலாவது எருசலேமும் யூதாவில் உள்ள நகரங்களும் ராஜாக்களும் பிரபுக்களும் இதிலே பானம் பண்ண போவதாக எரேமியா சொல்கிறார். இது இஸ்ரேல் தேசத்தை மட்டும் குறிப்பிடவில்லை, எல்லா தேசத்தையும் குறிக்கிறதாயிருக்கிறது. உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளும் பாவத்தால் நிறைந்ததாக காணப்படுகின்றன. எவ்வாறு மதுபானத்தின் பாத்திரம் திராட்சை ரசத்தால் நிறைந்திருக்குமோ அதேபோல தேவனுடைய உக்கிர கோபத்தால் தேவனுடைய பாத்திரமும் நிரம்பியிருக்கிறது. இவ்வாறு இஸ்ரவேலை பற்றி கூறிய தேவன் அடுத்து எகிப்து தேசத்தை குறித்து சொல்கிறார். பாருங்கள் எரேமியா 25:19. எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கும் அவன் ஊழியக்காரருக்கும் அவன் பிரபுக்களுக்கும் அவனுடைய எல்லா ஜனத்துக்கும் என்று சொல்கிறார். இங்கே எகிப்தை குறிப்பிட்டுவிட்டு தொடர்ந்து வரும் வசனங்களிலே பெலிஸ்தியரை பற்றியும் அஸ்கலோன், காசா, எக்ரோன், அஸ்தோத், ஏரோம், மோவாப், அம்மோன், தீரு, சீதோன் மற்றும் சமுத்திரத்துக்கு அக்கறையான தீவுகளின் ராஜாக்களுக்கும் இந்த தேவனுடைய கோபத்தின் பாத்திரத்தை குடிக்க கொடுப்பதாக தேவன் எரேமியா மூலமாக சொல்கிறார். மனிதன் தொடர்ந்து பாவம் செய்து அதிலே நிலைத்திருக்கும் பொழுது அது தேவனை கோபத்திற்குள்ளாக்குகிறது. இவ்வாறு மதுபானம் நிரம்பியிருப்பது போல கர்த்தருடைய கோபம் நிரம்பும் போது அது ஒரு நாளிலே நியாய தீர்ப்பாக நிரம்பி வழிகிறதாக இருக்கும். தொடர்ந்து எரேமியா 25:27 வாருங்கள், வாசிக்கிறேன். நீங்கள் குடித்து வெறித்து வாந்தி பண்ணி நான் உங்களுக்குள் அனுப்பும் பட்டயத்தாலே எழுந்திராதபடிக்கு விழுங்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று நீ அவர்களுக்கு சொல்லு. தேவன் இவர்களை அந்த மதுபானத்தை குடிக்க வைக்கிறார். அது அவர்கள் மேல் வரும் தேவ நியாய தீர்ப்பை குறிக்கிறது, தேவனுடைய தண்டனையை குறிக்கிறது. இது இஸ்ரவேலுக்கு மட்டுமல்ல, எல்லா தேசத்திற்கும் உரியது. எல்லா தேசத்தின் மேல் வருகிறதாயும் இருக்கிறது என்றே பார்க்கிறோம். ஏனென்றால் உலகத்திலுள்ள எல்லா தேசங்களுமே தேவனை விட்டு வெகு தூரம் சென்று விட்டது. எனவே உலகத்திலுள்ள எல்லா தேசங்களும் அவருக்கு பொறுப்பானவர்கள் என்று இங்கே அறிகிறோம். தொடர்ந்து எரேமியா 25:30, ஆதலால் நீ அவர்களுக்கு விரோதமாக இந்த வார்த்தைகளை எல்லாம் தீர்க்க தரிசனமாக உரைத்து அவர்களை நோக்கி, கர்த்தர் உயரத்திலிருந்து கிர்ச்சித்து தமது பரிசுத்த வாசஸ்தலத்திலிருந்து தம்முடைய சத்தத்தை காட்டி தம்முடைய தாவரத்துக்கு விரோதமாய் கர்ச்சிக்கவே கர்ச்சித்து ஆலையை மிதிக்கிறவர்கள் ஆர்ப்பரிப்பது போல் பூமியினுடைய எல்லா குடிகளுக்கும் விரோதமாக ஆர்ப்பரிப்பார் என்று சொல் என்றார். நாம் சிந்தித்தது போல தேவனுடைய நியாய தீர்ப்பு இஸ்ரவேல் தேசத்தோடு நின்றுவிடவில்லை, அது முழு உலகத்திற்கும் உரியது. இஸ்ரவேல் மீது வந்த தேவ நியாய தீர்ப்புக்கு பாபிலோனை ஒரு கருவியாக தேவன் பயன்படுத்தினார், அவ்வளவுதான். நாம் உலக வரலாற்றிலே பார்க்கிறது போல பாபிலோனே முதல் வல்லரசாக விளங்கிற்று. அது அப்பொழுது அநேக நாடுகளை கட்டுப்படுத்தி ஆண்டு வந்தது. எரேமியா 25:32, இதோ ஜாதி ஜாதிக்கு தீமை பரம்பும், பூமியின் எல்லைகளிலிருந்து மகா புசல் எழும்பும். அருமையான சகோதரனே சகோதரியே, இது நேபுகாத் நேச்சாருடைய வலிமையான செயல்பாட்டை குறித்து சொல்கிறது. நேபுகாத் நேச்சார் அநேக நாடுகளை தன் கட்டுப்பாட்டிலே கொண்டு வந்து அதை ஆண்டு வந்தார். எகிப்து, தீரு, சீதோன் போன்ற வலிமை மிகுந்த நாடுகளும் இவருடைய ஆட்சிக்கு கீழ் கொண்டு வரப்பட்டது. இந்த 25 இறுதி பகுதியிலே தேசத்தின் மீதான தேவனுடைய கோபத்தின் நாளை குறித்தும் அந்த தேசங்களின் மெய்ப்பர்களை குறித்தும், அதாவது ராஜாக்களை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து நாம் எரேமியா 26 சில வசனங்களை பார்ப்போம். எரேமியா 7 எரேமியாவை தேவனுடைய ஆலயத்தின் வாசலிலே நின்று மக்களோடு பேசும்படி தேவன் கேட்டுக்கொண்டதை குறித்து நாம் சிந்தித்தோம். இப்பொழுது தேவனுடைய ஆலயத்தின் பிரகாரத்திலே நின்று பேசும்படிக்கு தேவன் எரேமியாவை பார்த்து சொல்கிறார். எரேமியா 26:2, நீ கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரத்திலே நின்று கொண்டு கர்த்தருடைய ஆலயத்திலே பணிய வருகிற யூதாவுடைய பட்டணங்களின் குடிகள் அனைவரோடும் சொல்லும்படி நான் உனக்கு கற்பித்த எல்லா வார்த்தைகளையும் அவர்களுக்கு சொல்லு, ஒரு வார்த்தையையும் குறைத்து போடாதே என்று கர்த்தர் சொல்கிறார். இதே செய்தியை யோயாக்கீமின் காலத்திலும் எரேமியா கொடுத்தார். இப்பொழுது இங்கே திரும்பவும் சிதேக்கியாவின் ஆட்சி காலத்திலே இதை கொடுக்கிறார். அதிகாரங்கள் 26-30 பகுதியிலே இது காணப்படுகிறது. இந்த செய்தியிலே மக்கள் சிறைப்பட்டு போகும் முன்னர் தேவன் கொடுத்த இறுதி எச்சரிப்பான வார்த்தைகள் காணப்படுகின்றன. இந்த காலகட்டத்திலே ஜனங்கள் எப்பொழுதும் போல தேவாலயத்திற்கு வந்து தேவனை தொழுது கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய தொழுகை வெளிப்படையாக சடங்காச்சாரமாக மாத்திரமே இருந்தது. அப்பொழுது தேசத்திலே செழுமை இருந்தது. மக்கள் யாருமே முறுமுறுக்காத ஒரு நிலை இருந்தது. தேவன் சிறிய சிறிய காரியத்திற்கும் இவ்வாறு எரிச்சல் பட்டு தீர்க்க தரிசனமாக கூறியிருக்கிறாரே என்பது போல நமக்கு ஒருவேளை தோன்றினாலும், உண்மையை பார்ப்போம் என்றால் அவர்கள் தேவனை விட்டு வெகு தூரம் விலகியிருந்தார்கள். அந்த தேசம் பாவத்தால் நிறைந்திருந்தது. ஆகவே எரேமியா இதற்கு எதிராக தொடர்ந்து கதறி அழுது செய்தி அறிவிக்க வேண்டியதாய் இருந்தது. எரேமியா 26:3 வாருங்கள். அவர்கள் செய்கைகளுடைய பொல்லாப்பி நிமித்தம் நான் அவர்களுக்கு செய்ய நினைக்கிற தீங்குக்கு நான் மனஸ்தாபப்படத்தக்கதாக ஒருவேளை அவர்கள் கேட்டு அவரவர் தம் பொல்லாத வழியை விட்டு திரும்புவார்கள். நான் அவர்களுக்கு செய்ய நினைக்கின்ற தீங்குக்கு நான் மனஸ்தாபப்படத்தக்கதாக என்று தேவன் கூறுகிறார். தேவன் மனஸ்தாபப்படுகிறார் என்று நாம் பார்க்கும்போது அவர் தன்னுடைய சிந்தையை மாற்றிக்கொள்கிறார் என்று நினைக்கக்கூடாது. மக்கள்தான் தங்கள் வழிகளை மாற்றிக்கொள்கிறார்கள். மக்கள் மனம் மாறினால் தேவன் அவர்களை நியாயம் தீர்க்கப் போவதில்லை, அவர் அவர்களை ஆசீர்வதிப்பார். இது ஒருவேளை தேவன் தன்னை மாற்றிக்கொண்டது போல உங்களுக்கு காணப்படலாம். ஆனால் உண்மை என்னவென்றால், தேவன் எப்பொழுதும் பாவத்தை தண்டிக்கிறார். அதே வேளையிலே தன்னிடத்திலே வரும் பாவியை அவர் எப்பொழுதும் மன்னிக்கிறார். இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. தேவனுடைய நியாய தீர்ப்பின் கீழ் இருக்கிற ஒரு பாவி தேவனிடத்திலே மனம் திரும்பி வருவானால் அவன் ரட்சிக்கப்படுவான், ஆசீர்வாதம் பெறுவான். இங்கே பார்க்கும்பொழுதுதான் தேவன் தன்னுடைய சிந்தையை மாற்றிவிட்டாரோ என்று தோன்றுகிறது. ஆனால் உண்மையில் அவர் அல்ல, அந்த மனிதனை தன்னுடைய மனதை மாற்றிக்கொண்டான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யூதா ஜனங்கள் திரும்பினால் தேவன் அவர்களை அழிப்பதில்லை என்று இங்கே சொல்கிறார். எரேமியா 26:4-6 பாருங்கள். நீ அவர்களை நோக்கி, நான் உங்களிடத்துக்கு ஏற்கனவே அனுப்பிக் கொண்டிருந்தும் நீங்கள் கேளாமற் போன என் ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை நீங்கள் கேட்கும்படிக்கும், நான் உங்கள் முன்வைத்த என் நியாயப்பிரமாணத்தின்படி நீங்கள் நடக்கும்படிக்கும் நீங்கள் என் சொல்லை கேளாமற் போனால், நான் இந்த ஆலயத்தை சீலோவாவை போலாக்கி இந்த நகரத்தை பூமியிலுள்ள எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாகவும் சாபமாக்கி போடுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். நான் இந்த ஆலயத்தை சீலோவாவை போலாக்கி என்று இங்கே தேவன் கூறுவதன் அர்த்தம் அது அழிக்கப்படும் என்பதாகும். இந்த நகரத்தை பூமியிலுள்ள எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாகவும் சாபமாக்கி போடுவேன் என்று இங்கே வசனம் சொல்வதை கவனிக்க வேண்டும். எருசலேம் நகரம் இந்த உலகத்திற்கு ஒரு பெரிய பாரமாகி போய்விடும் என்றே இங்கே பார்க்கிறோம். இன்று வரை அது அப்படித்தான் இருக்கிறது. இன்றைய உலக பிரச்சினை எருசலேமை சுற்றியே இருப்பதை நீங்கள் அறிவீர்கள். தேவன் தாம் கூறியபடியே எருசலேமை பூமியிலுள்ள எல்லா நாடுகளுக்குள்ளும் ஒரு பாரமாகிவிட்டார். எரேமியா 26:8 வாசிக்கிறேன். சகல ஜனங்களுக்கும் சொல்ல கர்த்தர் தனக்கு கற்பித்தவைகளை எல்லாம் எரேமியா சொல்லி முடித்த போது ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் சகல ஜனங்களும் அவனை பிடித்து, நீ சாகவே சாக வேண்டும். இங்கே நிலைமை மிகவும் மோசமாகிவிட்டதை பார்க்கிறோம். அவர்கள் எரேமியாவின் மூலம் வந்த தேவனுடைய செய்தியை எதிர்த்தார்கள். இப்பொழுது எரேமியாவை கொல்லவும் முன் வந்துவிட்டார்கள். இந்த காரியத்திலே 3 விதமான மக்கள் காணப்பட்டார்கள். பிரபுக்கள், ஆசாரியர்கள் மற்றும் தீர்க்கதரிசிகள். அது மட்டுமல்ல, பொது ஜனங்களும். எரேமியா 26:11 வாருங்கள். அப்பொழுது ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் பிரபுக்களையும் சகல ஜனங்களையும் நோக்கி, இந்த மனுஷன் மரண ஆக்கினைக்கு பாத்திரன். உங்கள் செவிகளாலே நீங்கள் கேட்டபடி இந்த நகரத்துக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொன்னானே என்றார்கள். தீர்க்கதரிசிகளும் ஆசாரியர்களும் இந்த விஷயத்திலே ஒரே சிந்தை உள்ளவர்களாக இருந்தார்கள். இவர்கள் எரேமியாவை கொல்ல முடிவு செய்தார்கள். இவர்கள் தங்களுடைய இந்த மனநிலையை கடைசி வரை மாற்றிக்கொள்ளவே இல்லை. முதலில் தீர்க்கதரிசிகள் ஆசாரியர்களுக்கு ஆதரவாய் இருந்தார்கள். ஜனங்கள் பிறகு பிரபுக்கள் பக்கம் சாய்ந்தார்கள். இந்த பிரபுக்கள் எரேமியாவின் வார்த்தைக்கு செவி கொடுப்பது நலம் என்று முடிவு செய்ததை இந்த வேத வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். இப்பொழுது எரேமியா 26:12-13 வாசிக்கிறேன். அப்பொழுது எரேமியா எல்லா பிரபுக்களையும் எல்லா ஜனங்களையும் நோக்கி, நீங்கள் கேட்ட எல்லா வார்த்தைகளையும் இந்த ஆலயத்துக்கும் இந்த நகரத்துக்கும் விரோதமாக தீர்க்க தரிசனமாய் சொல்ல கர்த்தர் என்னை அனுப்பினார். இப்பொழுதும் நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்தி உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு விரோதமாய் சொன்ன தீங்குக்கு மனஸ்தாபப்படுவார். தேவன் அவர்களை நியாயம் தீர்ப்பதாக ஏன் சொன்னார் என்பதை இங்கே தீர்க்கதரிசி தெளிவுபடுத்துகிறார். எரேமியா தேவாலயத்திற்கு விரோதமாகவும் எருசலேமுக்கு விரோதமாகவும் தீர்க்கதரிசனம் உரைத்ததை தேவ தூஷணம் என்று அந்த ஜனங்கள் நினைத்தார்கள். எருசலேமும் தேவாலயமும் இடிக்கப்பட்டு அழிந்து போகும் என்று அவர் கூறினபடியினால் அவரை தேச துரோகி என்று நினைத்தார்கள். இந்த வேளையிலே பொய்யான கள்ள தீர்க்கதரிசிகள் தேசத்திற்கு சாதகமான தீர்க்க தரிசனம் உரைத்து தேவன் தன்னுடைய ஆலயத்தை விழப்பண்ண மாட்டார், எருசலேம் அவருடைய நகரம், ஆகவே இதையும் அழிக்க மாட்டார், சமாதானமே உண்டாகும் என்று கூறினார்கள். எரேமியா அவர்களை பார்த்து, நீங்கள் முற்றிலும் தவறானவைகளை சொல்கிறீர்கள், நீங்கள் நன்னடத்தையையும் சமயத்தையும் பிரிக்கிறீர்கள், இது இரண்டுமே ஒன்றோடு ஒன்று இணைந்தது என்று கூறினார். ஆம், இன்று சபைகளில் உள்ள பிரச்சனையும் இதுதான். அநேகர் வேதத்தை விசுவாசிப்பதிலே உறுதியாயிருப்பார்கள். வேதம் என்ன சொல்கிறதோ அதுவே இறுதியானது என்றெல்லாம் கொள்கை உடையவர்களாக இருப்பார்கள். ஆனால் அவர்களுடைய நடத்தை சிறந்ததாக இருக்காது. விசுவாசத்திற்கும் அவருடைய கிரியைக்கும் சம்பந்தம் இராது. இவர்கள் வேத வசனத்தையும் சமயத்தையும் அதிர்ஷ்டமாக கொள்கிறவர்களாக இருப்பார்கள். இது ஒரு கதையை நமக்கு நினைவுபடுத்துகிறது. ஒரு போர் வீரன் புதிய ஏற்பாட்டை தன் சட்டை பையிலே வைத்துக் கொண்டு போர் புரிய சென்றான். அப்பொழுது எதிராளி சுட்டதால் அந்த குண்டு சட்டை பையிலுள்ள புதிய ஏற்பாட்டிலே வந்து தாக்கியது. ஆனால் அவன் சாகவில்லை. காரணம், குண்டு புதிய ஏற்பாட்டு புத்தகத்திலே பட்டதால் அவன் காக்கப்பட்டான். இதற்காக புதிய ஏற்பாடு அவனை காத்தது என்று கூறுவது மூடத்தனம். காரணம், இந்த இடத்திலே புதிய ஏற்பாடு இல்லாமல் எந்த ஒரு புஸ்தகம் இருந்திருந்தாலும் அந்த மனிதன் இறந்திருக்க மாட்டான். ஆம், உயிரற்ற பொருட்களை நாம் பரிசுத்தமான பொருட்களாக கருதக்கூடாது. அதிலே தேவ ஆவி இருப்பதாக எண்ணக்கூடாது. தேவன் அதன் மூலம் செயல்பட்டிருக்கலாம். அதற்காக அந்த பொருளை நாம் தேவனாக்க கூடாது. ஆம் அருமையானவர்களே, நாம் வேத உபதேசத்திற்கு எதிராக வாழ்ந்துவிட்டு தீய வழியிலே சென்று கொண்டு இன்னும் கர்த்தரிடத்திலே ஆசீர்வாதத்தை எதிர்பார்ப்பது இயலாத காரியம். கள்ளத்தீர்க்க தரிசிகள் செய்து கொண்டிருந்த காரியம் இதுவேதான். இன்றும் அநேகர் இவ்விதம் சொல்ல கேட்கலாம், நான் கர்த்தருடைய வார்த்தையை முற்றிலும் நம்புகிறேன், ஆகவே எனக்கு தீமை வருவதில்லை என்பார்கள். இல்லை பிரியமானவர்களே, இவர்களுக்கும் தீமை வரும். இவர்கள் எல்லாவற்றையும் நம்பலாம், ஆனால் வேதத்திற்கு கீழ்ப்படியாவிட்டால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. தேவனை விட்டு நீங்களும் நானும் வெளியே சென்று விட்டோமானால் அவர் நம்மை நியாயம் தீர்க்கிறவராயிருக்கிறார். இங்கே எரேமியாவை கொலை செய்ய வேண்டும் என்று தீர்மானித்த தீர்க்க தரிசிகளும் ஆசாரியர்களும் தங்கள் முடிவை மாற்றிக்கொள்ளவில்லை என்று பார்க்கும்பொழுது இது நமக்கு ஒரு புதிய காரியத்தை கற்றுத்தருகிறது. பிரபுக்கள் கூட தங்கள் மனதை மாற்றிக்கொண்டார்கள், ஆனால் அவர்கள் மனம் மாறவே இல்லை. பிரபுக்களின் முடிவினாலே எரேமியா கொல்லப்படாமல் காக்கப்பட்டார். பிரபுக்கள் எரேமியாவின் வார்த்தைகளை கேட்க விரும்பினார்கள். ஆம் அருமையானவர்களே, உலகத்திலே மாம்ச பிரகாரமான வாழ்க்கை நடத்துகிறவர்கள் கெட்டுப்போனால் கூட அவ்வளவு தீங்கு செய்ய மாட்டார்கள். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே விழுந்து போனவர்கள், பக்தி இல்லாத சமய தலைவர்கள் செய்கின்ற பிரச்சனைகள், தீங்குகள் அதிகமானதாயிருக்கும். இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைய ஒப்புக் கொடுத்தவர்கள் மூப்பர்கள், பிரதான ஆசாரியர்கள் போன்றவர்களே. அவர் சாக வேண்டும் என்றவர்களும் மக்களை சிலுவையிலே அறையும் என்று சத்தமிடும்படிக்கு தூண்டிவிட்டவர்களும் இவர்களே. அதேபோல எரேமியாவின் காலத்திலேயும் எரேமியாவை கொல்ல நினைத்தவர்களும் இவர்களே. நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மிகவும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் பிரியமானவர்களே. யூதா சாம்ராஜ்யத்தின் பிரச்சினைக்குரிய கடைசி நாட்களிலே பிரபுக்களும் மக்களும் ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் எல்லாரும் தவறான வழிகளிலே செல்லுகிறார்கள் என்று தேவன் கூறுகிறார். எரேமியாவுக்கும் தன்னை குறித்து சந்தேகம் ஏற்பட்டுவிட்டது. ஆனாலும் அவர் தான் தேவனுடைய வார்த்தையை கொடுக்கிறோம் என்பதிலே உறுதியாயிருந்தார். தேவனுடைய வார்த்தையே எல்லாவற்றிற்கும் இறுதியான அதிகாரமுடையது, இறுதியான தீர்வு சொல்லக்கூடியது. ஆனால் தேவ பிள்ளைகளிலே அநேகர் வேதத்தினிடமாக திரும்பாமல் மற்ற வழிபாடுகளுக்கும் காலங்களையும் நட்சத்திரங்களையும் பார்ப்பதற்கும் நேராக திரும்பி போவது பரிதாபமானது, மூடத்தனமானது. இன்னும் சில தேவ பிள்ளைகளை, சில ஊழியர்களை, சில தலைவர்களை பார்ப்பீர்கள் என்றால் அவர்களே இறுதி அதிகாரமுடையவர்கள் போல செயல்படுவார்கள். இவை எல்லாமே தவறு பிரியமானவர்களே. எரேமியா புத்தகம் இனிமையானது ஒரு புத்தகம். இது நமக்கு உதவுகிறது. நாம் எவ்வளவுக்கு அதிகமாக வேதத்தை வாசிக்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாக நம்முடைய அறியாமையை இது வெளிப்படுத்துகிறது. ஆனால் சிலர், நான் வேதத்திலே எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருக்கிறேன் என்பார்கள். தாங்களே இறுதி அதிகாரமுடையவர்களைப் போல தங்களை கருதிக் கொள்வார்கள். சாக்ரட்டிஸ் என்ற தத்துவஞானி ஒருமுறை ஏதென்ஸ் நகரிலே, நான் தான் பெரிய ஞானி என்ற ஒரு அறிக்கையிட்டார். உடனே அநேகர் அவரிடத்திலே வந்து, நீங்கள் எதன் அடிப்படையிலே இதை கூறுகிறீர்கள் என்று கேட்டபொழுது, என்னுடைய ஞானம் என்பது ஒன்றுமில்லை என்பதை நான் கண்டுகொண்டேன் என்று சொன்னாராம். இன்று நாம் ஒன்றே ஒன்றை மட்டும் உறுதிபட கூறலாம், நான் வேத வசனத்திலே தேர்ச்சி பெறாதவன், அதை நான் அறிய வேண்டிய விதத்திலே இன்னும் அறிந்துவிடவில்லை என்று சொல்லலாம். எரேமியாவிற்கு தேவனுடைய வார்த்தை தெரியும், அவ்வளவுதான். கள்ளத்தீர்க்க தரிசிகள் எதுவும் நடக்கப் போவதில்லை என்று கூறிய பொழுதும் எரேமியா தேவனை நம்பினார். கர்த்தர் சொன்னது நடக்கப் போகிறது என்பதை அவர் அறிந்திருந்தார். தொடர்ந்து எரேமியா 27 அதிகாரத்தை பார்ப்போம். இங்கே பாபிலோன் ராஜாவுக்கு இசைந்து சென்ற எல்லா தேசத்திற்கும் நேராக கொடுக்கப்படுகிற தேவ செய்தியை பார்க்கிறோம். இப்பொழுது எரேமியாவின் செய்தி விளக்கத்துடன் கொடுக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். வாசிக்கிறேன் எரேமியா 27 அதிகாரம் 2-3 வசனங்கள். கர்த்தர் என்னை நோக்கி, நீ உனக்கு கயிறுகளையும் நுகங்களையும் உண்டு பண்ணி அவைகளை உன் கழுத்திலே பூட்டிக் கொண்டு அவைகளை எருசலேமுக்கு சிதேக்கியா ராஜாவினிடத்தில் வரும் ஸ்தானாபதிகள் கையிலே ஏதோமின் ராஜாவுக்கும் மோவாபின் ராஜாவுக்கும் அம்மோன் புத்திரரின் ராஜாவுக்கும் தீர்வின் ராஜாவுக்கும் சீதோனின் ராஜாவுக்கும் அனுப்பி. தேவன் இந்த தேசங்களுக்கு தானே சிருஷ்டிகர் என்று நினைவுபடுத்துகிறார். மட்டுமல்ல, தான் தெரிந்தெடுக்கின்ற எவருக்கும் தானே அதிகாரத்தை கொடுக்கிறவர் என்பதையும் தெளிவுபடுத்துகிறார். தொடர்ந்து 6 வசனத்திற்கு வாருங்கள். எரேமியா 27 அதிகாரம் 6 வசனம். இப்பொழுதும் நான் இந்த தேசங்களை எல்லாம் என் ஊழியக்காரனாகிய நேபுகாத்நேச்சார் என்கிற பாபிலோன் ராஜாவின் கையிலே கொடுத்தேன். அவனுக்கு ஊழியம் செய்யும்படி வெளியின் மிருக ஜீவன்களையும் கொடுத்தேன். இந்த தேசங்களையெல்லாம் பாபிலோனுக்கு ஒத்து போகும்படி தேவன் தெளிவாக சொல்கிறார். ஆனால் அவர்களோ இந்த தேவ வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியவில்லை. தேவன் சொன்னபடி அவர்கள் செய்திருந்தால் ஆயிரக்கணக்கான உயிர்களை பாதுகாத்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. இப்பொழுது 8 வசனத்தை பாருங்கள். எந்த ஜாதியாவது எந்த ராஜ்யமாவது பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் என்பவனை சேவியாமலும் தன் கழுத்தை பாபிலோன் ராஜாவின் நுகத்துக்கு கீழ்ப்படுத்தாமலும் போனால் அந்த ஜாதியை நான் அவன் கையிலே நிர்மூலமாக்கும் அளவும் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் தண்டிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, அவர்கள் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலேயும் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்களுக்கு அவ்வப்பொழுது நாம் கீழ்ப்படிந்து கொண்டே இருப்போம் என்றால் அவர் நம்மை குறித்து மகிழ்ச்சி அடைவார். நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய திட்டத்தை பரிபூர்ணமாய் நிறைவேற்றுவார். ஆனால் அவருடைய வார்த்தையை அறிந்திருந்தும் அவருடைய வார்த்தையை கேட்டிருந்தும் அதற்கு நாம் கீழ்ப்படியாமல் போவோம் என்றால் நமக்கு தண்டனையை நாமே வருவித்துக் கொள்கிறோம் என்பதை மறந்து போகக்கூடாது. தொடர்ந்து இந்த அதிகாரத்தின் இறுதி வரை தேவன் கொடுக்கின்ற நியாய தீர்ப்பை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆனாலும் அந்த அதிகாரத்தின் கடைசி வசனத்திலே, நான் அவைகளை விசாரிக்கும் நாள் வரைக்கும் அவைகள் அங்கே இருக்கும், பின்பு அவைகளை திரும்ப இந்த ஸ்தலத்திற்கு கொண்டு வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று வாசிக்கிறோம். இது நாம் ஏற்கனவே பார்த்தது போல இருளான ஒரு சூழ்நிலையிலேயும் நியாய தீர்ப்பின் மத்தியிலேயும் ஒரு விடிவு காலம் ஒரு வெளிச்சம் இருக்கிறது என்பதை இந்த வசனம் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. தொடர்ந்து எரேமியா 28 அதிகாரத்தை பார்ப்போம். 28 அதிகாரத்திலும் நுகத்தின் செய்தி தொடர்கிறது. இங்கே கள்ள தீர்க்கதரிசியான அனனியா எரேமியாவின் செய்தியை தவறு என்று கூறி தான் கூறுவதே தேவனுடைய உண்மையான தீர்க்க தரிசனம் என்று சொல்கிறான். பாருங்கள், வாசிக்கிறேன் எரேமியா 28 அதிகாரம் 2 வசனம் முதல் 4 வசனம் வரை. இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், பாபிலோன் ராஜாவின் நுகத்தை முறித்தேன். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் இவ்விடத்திலிருந்து எடுத்து பாபிலோனுக்கு கொண்டு போன கர்த்தருடைய ஆலயத்தின் பணிமூட்டுகளை எல்லாம் நான் 2 வருஷ காலத்திலே இவ்விடத்துக்கு திரும்ப கொண்டு வர பண்ணுவேன். யோயாக்கீமின் குமாரனாகிய எகோனியா என்கிற யூதாவுடைய ராஜாவையும் பாபிலோனுக்கு சிறையாக கொண்டு போகப்பட்ட யூதர் அனைவரையும் நான் இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். பாபிலோன் ராஜாவின் நுகத்தை உடைப்பேன் என்றார் என்று சொன்னான். அனனியா ஒரு பொய்யான தீர்க்கதரிசி என்பதையும் அவன் தேவனால் அனுப்பப்பட்டவன் அல்ல என்பதையும் எரேமியா தெளிவுபட கூறினார். அவன் மக்களுக்கு பெரிய பொய்யை சொல்லுகிறான் என்பதையும் கூறினார். அனனியா எரேமியாவின் கழுத்திலிருந்த மர நுகத்தை எடுத்து உடைத்து போட்டு பொய் தீர்க்க தரிசனம் கூறுகிறதை 11 வசனத்திலே நாம் பார்க்க முடியும். பின்பு அனனியா சகல ஜனங்களுக்கு முன்பாகவும் இந்த பிரகாரமாக 2 வருஷ காலத்திலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருடைய நுகத்தை சகல ஜாதிகளின் கழுத்திலுமிருந்து விலக உடைத்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான். இதனாலே தேவன் நியாய தீர்ப்பு அனனியா மீது வந்தது. அந்த வருடத்திலேதானே அவன் சாவான் என்று சொல்லும்படிக்கு தேவன் எரேமியாவிடம் கூறினார். என்ன நடந்தது என்று வருகிற வசனங்களிலே பாருங்கள். வாசிக்கிறேன் எரேமியா 28:15 வசனம் முதல். பின்பு எரேமியா தீர்க்கதரிசி அனனியா என்கிற தீர்க்க தரிசியை நோக்கி, இப்போதும் அனனியாவே கேள், கர்த்தர் உன்னை அனுப்பினதில்லை, நீயோ இந்த ஜனத்தை பொய்யை நம்பும்படி செய்தாய், ஆகையால் இதோ உன்னை பூமியின் மேல் இராதபடிக்கு அகற்றி விடுவேன், இந்த வருஷத்திலே நீ சாவாய் என்று கர்த்தர் சொல்கிறார், கர்த்தருக்கு விரோதமாய் கலகமுண்டாக பேசினாயே என்றான். அப்படியே அனனியா என்கிற தீர்க்க தரிசி அவ்வருஷத்தில்தானே 7ஆம் மாதத்தில் செத்து போனான். தேவன் கூறியபடியே அனனியா மரித்து போனான். இதை பார்த்தவுடன் அந்த ஜனங்கள் மனதிலே உணர்வு வந்திருக்கும், ஆகவே எரேமியாவே உண்மையான தீர்க்க தரிசி, அவர் சொன்னபடி நாம் கர்த்தரிடத்திலே திரும்புவோம் என்று ஜனங்கள் கூறியிருப்பார்கள் என்று எண்ணுகிறீர்களா? இல்லை பிரியமானவர்களே, மக்கள் வழக்கம் போல தேவனுக்கு எதிராகவே போனார்கள், அவர்கள் மனம் திரும்பவில்லை. ஆம் அருமையானவர்களே, உணர்வற்ற இருதயம் இப்படித்தான் இருக்கும். அவர்கள் என்னதான் அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்த்தாலும் தங்கள் பாவ வழியிலே தொடர்ந்து போய்கொண்டேதான் இருப்பார்கள். யூதா மக்கள் தவறான சத்தத்திற்கு செவி சாய்த்தார்கள். தேவன் தெளிவாக எரேமியா மூலம் பேசிய பின்னரும் அவர்கள் தேவனுக்கு செவி கொடுக்கவில்லை. எனவே யூதா தாழ்வை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தது. அருமையானவர்களே, தேவ வசனத்திற்கு கீழ்ப்படியாமல் சென்று அநேகர் பாடுகளை அனுபவிக்க அழிவை நோக்கி செல்ல தயாராயிருக்கிறார்கள். வசனத்தை தொடர்ந்து கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் இந்த வசனங்களுக்கு கீழ்ப்படுகிறீர்களா? தேவனுடைய வார்த்தைக்கு அவருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் மேன்மை உண்டு என்பதை அறிந்திருந்தும் இவ்வாறு உணர்வற்று இருப்பது ஆச்சரியமான காரியம். நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போமா? நம்முடைய வாழ்க்கையிலே தவறு என்று ஆண்டவர் உணர்த்தும் காரியங்களை குறித்து நாம் மனமுடைந்து மனம் திரும்ப ஆண்டவர் இன்றைக்கும் எதிர்பார்க்கிறார். ஒருவேளை காலத்தை தள்ளி போட்டுக் கொண்டு இந்த ஒருமுறைதான் என்று கடந்து சென்று கொண்டிருப்போம் என்றால் நமக்கு நேராக நியாய தீர்ப்பு வருகிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது.
அன்பர்களே, இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்கிறோம். நீங்கள் உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு எழுத வேண்டிய முகவரி: வேத ஆராய்ச்சி, டிரான்ஸ்வர் ரேடியோ, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண்களை குறித்துக் கொள்ளுங்கள்: 9442252627, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. ரோமர் 15:33. சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. ரோமர் 15:33.